வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 31. வாசிப்பவர் மதுமிதா. முந்தின அதிகாரத்தில் சொல்லியபடி தீர்மானம் செய்த பிறகு கவர்னர் எங்களை நோக்கி சொல்லுகிறார், இப்போது விசாரணையான சங்கதியில் அசம்பாவிதம் என்று நினைக்கும்படியான சில விஷயங்கள் கலந்திருந்தாலும் அந்த விஷயங்களெல்லாம் வாஸ்தவமென்றும் பாளையதார் கட்சி உண்மையானதென்றும் நிர்தாரணம் செய்திருக்கிறோம். பாளையதார் பிள்ளை இரவாமல் இருக்க அந்த பிள்ளை இறந்தது போல அவருடைய சகோதரன் மாய்மாலம் பண்ணி அந்த பிள்ளைக்கு பதிலாக பால்காரி பிள்ளையை அடக்கம் செய்ததும், அந்த மாறுபாடு பாளையார் குடும்பத்தில் ஒருவருக்கும் தெரியாமல் போனதும், பாளையதார் தம்பி கொலை செய்வதற்காக முத்து வீரனிடத்தில் கொடுத்த பிள்ளையை அவன் கொலை செய்யாமல் சாந்தலிங்கம் பிள்ளை வசத்தில் ஒப்புவித்து சாந்தலிங்கம் பிள்ளை தன் சொந்த பிள்ளையைப் போல் வளர்த்ததும், அந்த ரகசியம் அநேக வருஷ காலம் பாளையதார் முதலானவர்களுக்கு தெரியாமல் இருந்ததும் சாதாரணமாய் நடக்கக்கூடுமான காரியங்கள் அல்ல. ஆயினும் அவைகளெல்லாம் வாஸ்தவம் என்று உங்களுடைய பத்தினிகளின் ஊக்கமான முயற்சியினால் நாம் கண்டுபிடித்து கொண்டோம். முக்கியமாக சத்தியபுரி சுந்தர தண்ணிக்கு நீங்கள் எல்லோரும் கிருதஜர்களாயிருக்க வேண்டும். வசன சாதுரியமாகவும் மாதுரியமாயும் மிருது பாக்ஷிதமாயும் சார சங்கிரகமாயும் சுந்தரத்த அன்னி நியாயங்களை எடுத்து காட்டினபடியால் நாம் உண்மையை கண்டுகொள்வது அதிசுலபமாயிருந்தது. இப்படிப்பட்ட நியாயவாதினி உங்களுக்கு கிடைத்தது உங்களுடைய அதிர்ஷ்ட விசேஷந்தான். ஐரோப்பாவில் கூட சுந்தரத்தன்னியைப் போல் ஆயிரத்தில் ஒரு ஸ்திரீ அகப்படுவது அருமை. சுந்தரத்தன்னியை தாரமாக பெற்ற புருஷனேயல்லாமல் மற்ற ஆண் மக்கள் எல்லோரும் வீண் மக்கள்தான். அழகும் துக்கமும் உருவெடுத்து வந்தது போல உங்களுடைய ஸ்திரீகள் குழந்தைகள் சகிதமாய் நம்மிடத்தில் வந்து அபயப்பிரதானம் கேட்டதும், அவர்கள் மத்தியில் சுந்தரத்தன்னி எழுந்து நின்று கொண்டு நியாயவாதம் செய்ததும் நம்முடைய புத்தியிலும் அப்போது கூட இருந்தவர்களுடைய புத்தியிலும் நன்றாய் பதிந்து போயிருக்கிறது. அந்த பிரகாரம் ஒரு படம் எழுதும்படி உத்தரவு செய்திருக்கிறோம். அது முடிந்தவுடனே உங்களுக்கு சில படங்கள் கொடுக்கப்படும் என்றார். பிறகு அவர் தேவராஜ பிள்ளையை நோக்கி, உம்முடைய புத்திரன் கல்யாணத்தை இனி நீர் தாழ்க்காமல் உடனே நிறைவேற்ற வேண்டிய கிருஷி செய்யலாம் என்று உத்தரவு கொடுத்துவிட்டு சென்னை நகரத்துக்கு போய்விட்டார். கவர்னர் போன பின்பு விடுதலையான எல்லா பிரபுக்களும் அவர்களுடைய குடும்பங்களும் ஆதியூரிலும் சுற்று கிராமங்களில் வசிக்கிறவர்களும் சமுத்திரம் கரை புரண்டு வருவது போல் கூட்டம் கூட்டமாய் தேவராஜ பிள்ளை வீட்டுக்கு வந்து சந்தோஷம் கொண்டாடினார்கள். அவர்களுடைய கொண்டாட்டமே ஒரு பெரிய திருவிழாவாகவும், அந்த திருவிழாவுக்கு தேவராஜ பிள்ளை கிரகமே ஆலயமாகவும், அந்த ஆலயத்துக்கு என் தாயாரே தெய்வமாகவும் இருந்தார் போல சகலரும் என் தாயாரை வாழ்த்தி வணங்கினார்கள். அந்நிய புருஷர்களுக்கு என் தாயாருடைய தரிசனம் கிடைக்காமையினால் அவர்கள் எல்லோரும் என்னையும் என் தகப்பனாரையும் வைத்து எங்களை அபிரிமிதமாக புகழ்ந்தார்கள். தேவராஜ பிள்ளையும் மற்றவர்களும் செய்த ஸ்தோத்திரங்களினால் என் தாயாருக்கு சலிப்பும் சங்கோசமும் உண்டாகி தேவராஜ பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார்கள், ஐயா, நமக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சகலமும் கடவுளது செயலேயன்றி நம்முடைய செயல் ஒன்றுமில்லை. மேகத்திலிருந்து விழுகிற மழை துளிகள் இத்தனையென்றும் பூமியிலும் ஆகாயத்திலும் இருக்கிற அணுக்கள் இத்தனையென்றும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். அவருக்கு சித்தமானால் அணுவை மழையாக்குவார், மழையை அணுவாக்குவார். அவருடைய கிருபா கடாட்சம் இல்லாமல் நமக்கு யாதொரு அனுகூலம் உண்டாகக்கூடுமா? நானும் மற்ற ஸ்திரீகளும் கடவுள் கொடுத்த வாக்கை கொண்டும் அவர் கொடுத்த புத்தியை கொண்டும் ஏதோ சில முயற்சிகள் செய்தோம். உங்கள் பக்ஷத்தில் நியாயம் இல்லாமலும் தெய்வானுகிரகம் இல்லாமலும் இருக்கிற பக்ஷத்தில் நமக்கு ஜெயம் உண்டாகுமா? ஆகையால் கடவுளே ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார். அந்த ஸ்தோத்திரத்தை நான் பெற்றுக்கொண்டால் கடவுளுக்குரிய ஸ்தோத்திரத்தை நான் கவர்ந்து கொண்டது போல் ஆகுமல்லவா? அன்றியும் எனக்கு பலரும் சொல்லுகிற புகழ்ச்சியானது என்னிடத்தில் ஆணவத்தையும் இருமாப்பையும் ஆத்ம சௌத்தியத்தையும் விளைவிக்கும் என்று பயப்படுகிறேன். ஆகையால் எனக்கு பிதாஸ்தானமாகிய நீங்கள் கிருபை கூர்ந்து இனி என்னை ஒருவரும் புகழாதபடி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்றார்கள். உடனே தேவராஜ பிள்ளை என் தாயாரை நோக்கி, அம்மா, நீங்கள் சொல்லுகிறபடி எல்லாம் கடவுள் செயல்தான், எல்லாமே கடவுள் செயல்தான். அவர் அசையாமல் அணுவும் அசையாதென்பது நிச்சயமே. ஆனால் கடவுள் அநேக நன்மைகளை மனுஷர்களை கொண்டு செய்விக்கிறபடியால் அவர்களுக்கும் நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் தங்களுக்கு அப்பிரியமாயிருக்கிறபடியால் இனிமேல் எங்களுடைய நன்றி அறிதலை வாயினால் வெளிப்படுத்தாமல் மனதுக்குள்ளே வைத்து கொள்வோம் என்றார். அவர் என்ன சொல்லியும் இதர ஜனங்கள் கேளாமல் அநேக நாள் அளவும் அவர் வீட்டிற்கு வருகிறதும் என் தாயாரை பரோட்சமாயும் அப்பரோக்ஷமாயும் வாழ்த்துகிறதுமே மணியமாயிருந்தார்கள். கனகசபையின் கல்யாண விஷயத்தில் நேரிட்ட சகல விக்னங்களும் நிவாரணம் ஆகிவிட்டதால் அந்த கல்யாணத்துக்கு வேண்டிய கிருஷிகளெல்லாம் செய்து அதுவும் நிறைவேறிற்று. எப்படியெனில் ஊர் முழுதும் மகர தோரணங்கள் கட்டி வாழை கமுகள் நாட்டி பந்தல் அலங் வாழை கமுகுகள் நாட்டி பந்தல் அலங்கரித்து மணமகனையும் மணமகளையும் சுகந்த பனிநீரால் திருமஞ்சனம் மாட்டி திவ்ய வஸ்திராபரணங்கள் பூட்டி ஸ்வர்ணமயமாயும் நவரத்ன கஜிதமாயும் அலங்கரிக்கப்பட்ட கல்யாண மண்டபத்தில் கோடி சூரியர்கள் தீபக் கோடிகள் பிரகாசிக்க சமுத்திரகோஷம் போல் நானாபேத மங்கள வாத்தியங்கள் முழங்க மயில் கூட்டங்கள் போல் நாட்டிய பெண்கள் நடனம் செய்ய குயில் கூட்டங்கள் போல் பாடினிகள் சுபசோபனம் பாட கோதானம் பூதானம் முதலிய மாதானங்களுடன் கனகசபையின் கல்யாணம் நடந்தேறியது. நாங்கள் செய்ய வேண்டிய சீர்வரிசைகளெல்லாம் ஏராளமாக செய்தோம். தேவராஜ பிள்ளை கிரகத்தில் கனகசபையின் கல்யாணத்துடன் இன்னும் மூன்று கல்யாணங்கள் நடந்தன. அந்த நாலு கல்யாணங்களும் ஒரே முகூர்த்தத்தில் நடந்தபடியால் புரோஹித பிராமணர் நாலு மாங்கல்யங்களையும் வைத்து கொண்டு ஒவ்வொன்றாய் எடுத்து அபிமந்திரித்து ஆசிர்வதித்து மாப்பிள்ளைகள் கையில் கொடுக்க அவர்கள் வாங்கி பெண்கள் கழுத்திலே கட்டினார்கள். இந்த பிரகாரம் கனகசபை உள்பட மூன்று மாப்பிள்ளைகள் மங்கல்யம் சூட்டினார்கள். ஒரு மாப்பிள்ளையினுடைய மாங்கல்யத்தை மடியிலே வைத்து கொண்டு மறந்து போய்விட்டதால் அந்த மாப்பிள்ளை தாலி கட்டவில்லை. அதை அந்த மாப்பிள்ளையாவது பெண்ணாவது மற்றவர்களாவது கவனிக்கவில்லை. ராமுகூர்த்தமானதால் எல்லா காரியங்களும் சரியாய் நடந்திருக்கும் என்று நினைத்து கொண்டார்கள். அன்றைக்கு நடக்க வேண்டிய கல்யாண சடங்குகளெல்லாம் முடிந்து புரோகிதர் வீட்டுக்கு போன பிறகு ஒரு மாங்கல்யம் தன்னுடைய மடியில் இருப்பது அவருக்கு தெரிந்தது. உடனே திடுக்கிட்டு, ஐயையோ, இந்த விஷயம் விடிந்த உடனே கல்யாணக்காரர்களுக்கு தெரிவித்தால் அவர்கள் என்னை சும்மா விடமாட்டார்களே, நான் என்ன செய்வேன் என்று அவர் ஆலோசித்து கடைசியாய் கல்யாண வீட்டுக்கு போய் தாமும் படுத்திருந்த நடுச்சாமத்தில் எல்லோரும் உறங்குகின்ற சமயத்தில் அந்த தாலியை பெண் கழுத்தில் கட்டு விடுகிறதென்று நிர்தாரணம் செய்து கொண்டார். அவர் வீட்டில் ராபோஜனம் செய்த பிறகு புறப்பட்டு முகூர்த்த வீட்டுக்கு போய் தாமும் ஒரு பக்கத்திலே போய் படுத்து கொண்டார். அவர் அர்த்த சாமத்தில் நிசப்தமாக எழுந்து கல்யாண பெண் படுத்து தூங்குகிற அறைக்குள் நுழைந்து யாருடைய கழுத்தில் தாலி இல்லாமல் வெறும் கழுத்தாயிருக்கிறதென்று நிச்சயிக்கும் பொருட்டு எல்லா பெண்களுடைய கழுத்துக்களையும் ஒவ்வொன்றாக தடவி பார்த்து கொண்டு வந்தார். அந்த பெண்களுடனே கூட விதந்துவாய் போன வேறு பெண்ணும் படுத்து தூங்கினாள். அவள் கழுத்தில் தாலி இல்லாமல் இருந்ததால் அவள்தான் அந்த கல்யாண பெண் என்று புரோகிதர் நிச்சயித்துக்கொண்டு அவளுடைய கழுத்தில் தாலியை கட்டி அமங்கலியை சுமங்கலியாக்கிவிட்டார். விடிந்தவுடனே விதந்து கழுத்தில் தாலி இருப்பதையும் கல்யாண பெண் கழுத்து தாலி இல்லாமல் வெறுமையாயிருப்பதையும் எல்லோரும் பார்த்து ஆச்சரியமடைந்து இது வெளியானால் வெட்கக் கேடு என்று நினைத்து சில பெண்கள் அந்த விதந்து கழுத்தில் இருந்த தாலியை அவிழ்த்து மணப்பெண் கழுத்திலே கட்டிவிட்டார்கள். புரோகிதர் செய்த மாறுபாட்டை அவர் என்னிடத்தில் ஒப்புக்கொண்டபடியால் அந்த ரகசியம் எனக்கு மட்டும் தெரியும், வேறொருவருக்கும் தெரியாது. இந்த விஷயத்தில் எனக்கு இரண்டு சாஸ்திர சங்கைகள் இருக்கின்றன. முதலாவது, சாஸ்திர படிக்கும் தேசாச்சார படிக்கும் பெண்ணுக்கு மாப்பிள்ளை தாலி கட்ட வேண்டியது அனிவாரியமானபடியால் அந்தப்படி தாலி கட்டப்படாத மேற்படி கல்யாணம் செல்லுமா செல்லாதா? அது செல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அநேக புத்திர பௌத்திரர்களை பெற்றுக்கொண்டு இப்போது க்ஷேமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீயையும் புருஷனையும் அவர்களுடைய சந்ததிகளையும் இனிமேல் என்ன செய்கிறது? இரண்டாவது, அந்த புரோகிதர் விதந்து கழுத்தில் தாலி கட்டினபடியால் அது பிரம்ம சமாஜத்தார் பிரசங்கித்து வருகிற புனர் விவாகம் ஆகுமா? இந்த கேள்விகளுக்கு தர்மசாஸ்திர பண்டிதர்கள் தக்க விடை கூறுவார்கள் என்று நம்புகிறேன். கனகசபையின் சுயம்வரம் முடிந்து சில நாள் சென்ற பின்பு என் தந்தையாரும் மாமனாரும் ஊருக்கு போக உத்தரவு கேட்டார்கள். உடனே தேவராஜ பிள்ளை அவர்களை பார்த்து, ஐயா, நீங்கள் இங்கே இருந்தது எங்களுக்கு பெரிய அரணும் கவசமும் போல் இருந்தது. உங்களுடைய பிரிவை நினைக்கும் போது எனக்கு மனசு பகீர் என்கிறது. அந்த விசாரணை கர்த்தர்கள் அநியாய தீர்மானம் செய்த காலத்தில் நீங்களும் சுந்தரத்தன்னியாரும் இவ்விடத்தில் இல்லாமல் இருந்தால் எங்களுடைய கதி எப்படி முடிந்திருக்கும்? நீங்கள் போன பிற்பாடு நாங்கள் காவல் இல்லாத நகரம் போலவும் இறகில்லாத பட்சிகள் போலவும் மனம் வருந்துவோம் என்றார். உடனே என் தகப்பனார் அவரை நோக்கி, இனிமேல் கடவுள் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வர ஒட்டார். நாங்கள் எங்கள் ஊரை விட்டு வந்து வெகுநாள் ஆகிறபடியால் தாங்கள் கிருபை செய்து உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். உடனே கனகசபை எழுந்து என் தகப்பனார் பாதத்தில் விழுந்து, ஐயா, நீங்கள் இங்கே விஜயம் செய்த பிற்பாடு நான் இரண்டு ஆட்டில் ஊட்டின குட்டி போல எவ்வளவோ மனமகிழ்ச்சியாய் இருந்தேன். இப்போது நீங்கள் எல்லோரும் ஒருமிக்க போய்விட்டால் நான் எப்படி சகிப்பேன்? அண்ணனும் அண்ணியுமாவது இன்னும் சில நாள் இவ்விடத்தில் இருக்கும்படி உத்தரவு செய்ய வேண்டும். ஒரு மாசத்துக்குள் நாங்கள் எல்லோரும் சத்தியபுரிக்கு வந்து உங்களை கண்டு கொள்கிறோம் என்றான். தேவராஜ பிள்ளையும் அந்தப்படி வேண்டிக் கொண்டபடியால் அவர்களுடைய பிரார்த்தனையை நிராகரிக்க மாட்டாமல் நானும் ஞானாம்பாளும் இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் ஆதியூரில் இருக்கும்படி நிரம்யமாக உத்தரவு கொடுத்துவிட்டு என் தாய் தகப்பனார் மாமனார் மாமியார் முதலானவர்கள் சத்தியபுரிக்கு போய்விட்டார்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 31 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.